بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நமது இந்த தர்பியா வகுப்பிலே இரண்டாவது அமர்வாக தாபியீன்கள் வரலாறு என்ற ஒரு புதிய பாடம் போடப்பட்டிருக்கிறது. அதன் முதற் பகுதியாக தாபியீன்களிலே மிக சிறந்து விளங்கக்கூடிய மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞராக தாபியீன்களிலே ஃபிக்ஹிலே மிகச்சிறந்தவர் என்று சொல்லி பல்வேறுபட்ட சிறப்புகளால் புகழப்படக்கூடிய இமாம் சாயித் இப்னுல் முசையப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை பற்றி ஒரு சுருக்கமான பார்வையாக இன்றைய நமது இந்த அமர்வை வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னர் தாபியீன்களுடைய வரலாறை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக, தாபியீன்கள் தான் யாருன்னு நாம தெரிஞ்சிருக்கணும். தபிஅ யத்பாஉ என்று சொல்வார்கள், ஒருவரை பின்தொடர்ந்து செல்பவருக்கு நாங்கள் அரபு மொழியிலே தபிஅ என்று சொல்வார்கள். தாபி என்று சொன்னால் பின்தொடர்பவர் என்று அர்த்தம். தாபியீன்டா யாரு தாபி என்று சொன்னால், சஹாபாக்களை பின்தொடர்ந்து வந்த அந்த கூட்டத்தாருக்கு தான் தாபியீன்கள் என்று சொல்லி சொல்லப்படும். ஏன் தாபியீன்களை பத்தி நாங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, அல்லாஹு தாலா குர்ஆன்லயும் சுன்னாவிலையும் தாபியீன்களை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களா என்று நாங்க பார்ப்போம்னு சொன்னால், சூரா தௌபாவிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنْصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُمْ بِإِحْسَانٍ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ. முஹாஜிரீன்கள் அன்சாரின்களிலே முந்தியவர்களும், வல்லதீன தபாஹும் பி இஹ்சானின் அவர்களை நல்ல விடயங்களிலே பின்தொடர்ந்தவர்களும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனமும் அதே போன்று குர்ஆனிலே வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனமும், இதெல்லாமே நேரடியாகவே மேலோட்டமாக இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா நபி தோழர்களுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய இந்த தாபியீன்களை சிறப்பித்து கூறக்கூடிய வசனமாக இந்த வசனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். பல தஃப்சீராசிரியர்கள் இந்த இங்கே குறிப்பிடப்படுவதெல்லாம் தாபியீன்களை தான் என்று சொல்லி நேரடியாகவே இவற்றுக்கு விளக்கம் சொல்லியிருப்பதெல்லாம் குர்ஆன் இந்த தாபியீன்களை பற்றி சிறப்பித்து சொல்கிறது. குர்ஆன் ஒரு சமுதாயத்தை சிறப்பித்து சொல்லுன்னு சொன்னா சும்மா சொல்லாது. அப்ப அவங்களுக்கு சிறப்பு இருக்கிறதால தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த வசனங்களிலிருந்து தெளிவாகவே விளங்கலாம். அது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஹதீஸ்கள் நீங்க பல பயான் நிகழ்ச்சியிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹைரல் குருனி கர்னி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும், நூற்றாண்டுகளிலே மிகச்சிறந்தது எனது நூற்றாண்டு, பின்னர் அதுக்கு பின்னால வரக்கூடியது, பின்னர் அதுக்கு பின்னால வரக்கூடியது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்த நபித்தோழர்கள், அதுக்கடுத்ததாக அவர்களுடைய மாணவர்களாக வந்த தாபியீன்கள், அதற்கடுத்ததாக அவ தாபியங்களுடைய மாணவர்களாக வந்து தபது தாபியங்களுடைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீதிலே சொல்வதை பார்க்கிறோம். என்ன சிறப்பை சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் சிறப்பிச்சு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இடத்திலே சிறப்புன்னு நாங்கள் பார்க்கின்ற போது, மார்க்கத்தை விளங்குவது, மார்க்கத்தை அமுல்படுத்துவது, மார்க்க முறைப்படி நடப்பது என்பது போன்ற மிக முக்கியமான சிறப்புகள் இந்த மூன்று நூற்றாண்டுகளிலும் சிறந்து விளங்குவதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக இந்த சிறப்பை சொல்லியிருப்பதை இந்த நபி மொழிகளிலே காணலாம். இதெல்லாம் தாபியீன்கள் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு சமுதாயம் என்பதற்கு சான்று பகரக்கூடிய விஷயமாக இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவும் சொல்லக்கூடிய பொதுவான அடிப்படையாக இருந்தாலும், தாபியீன்கள் என்ன செய்தார்கள், ஏன் தாபியீன்களை பத்தி நம்ம படிக்கணும், அவங்க சம்பந்தமான அறிவு ஏன் அவசியப்படுகிறது, அவங்க இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு இடத்தை வகிப்பதற்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன இந்த சிறப்புகளை சொல்வதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹிலிருந்து நபித்தோழர்கள் குர்ஆனை படித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக சொன்ன சுன்னாவை படித்தார்கள். படித்தாங்கன்னு சொன்னால் மனனமாக பெற்றார்கள்ன்றதை பார்க்கிறோம். குர்ஆனையும் சுன்னாவையும் நபித்தோழர்கள் மனனமாக பெற்றார்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஹதீதுகளில ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பத்தி தேடுகின்ற போது இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, அவருடைய ஆசிரியர் அலிபுல் மதீனி சொன்னதாக சொல்வார். சும்மா உதாரணத்துக்கு ஒரு மூன்று பேர் போய் இமாம் புகாரியுடைய ஆசிரியர், அவருடைய ஆசிரியர், அவருடைய ஆசிரியர் என்று சொல்லி, அதுக்கடுத்ததாக ஒரு தாபியின் வந்து, தாபியினுக்கு அடுத்ததாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அல்லது யாரோ ஒரு நபி தோழரோ வருவார். இப்ப இந்த ஹதீதை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது, முதலாவதாக இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடராக இருக்கிறதா என்ற அந்த கணிப்பீட்டுக்கு அடுத்தபடியாக, இந்த ஹதீதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய தரமும் என்ன, அவங்களுடைய கல்வி தரம் என்ன, அவங்க ஒரு செய்தியை சொன்னா நம்பகமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா என்பது பற்றி பரிசோதிப்பார்கள். சஹாபாக்களை பத்தி வருகின்ற போது, சஹாபாக்களுடைய தனிப்பட்ட அவங்களோட, இவர் சஹாபியுடைய மனநிலை எப்படி இருந்தது, இவர் நல்ல திறமையானவராக இருந்தாரா என்று சொல்லி பரிசோதிக்க மாட்டாங்க. ஏன், சஹாபாக்கள் வந்து நம்பகமானவர்கள் என்ற பொதுவான ஒரு அடிப்படை இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் மனோச்சையின் அடிப்படையில் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த ரசூல்லா சொன்ன ஒரு ஹதீதுல திருவுபடுத்தவோ அல்லது மறக்கவோ மாட்டார்கள். அவ்வாறு ஓரிரு தவறுகள் மனிதன் அடிப்படையில் அவர்களுக்கு சில சில வசன வார்த்தை தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும், அதை நாங்கள் எந்தெந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய, பிரித்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த கலை வந்து மிக நுணுக்கமாக தொகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சிறப்பெல்லாம் யாருக்கு போய் சேரும் சொன்னால், தாபியங்களுக்கு தான் போய் சேரும். இன்னும் சொல்ல போன சகோதரர்களே, ரசூல்லாட்டிருந்து நபி தோழர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்தாங்க தானே. இந்த மார்க்கத்தை பெற்ற பின்னர் சஹாபாக்கள் நீங்க பார்க்கலாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அதுக்கடுத்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்களோட இந்த ஒவ்வொரு ஆட்சி வர வர நபி தோழர்கள் மதீனாவிலிருந்து ஏனைய பிராந்தியங்களுக்கு பரவி சென்றார்கள்ன்றத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காலம் என்பது, தாபியங்களுடைய காலம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காலம் சொன்னா, இந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அப்படியே சொன்ன முறைப்படி பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பங்கு தாபியங்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தாபியங்கள் வரலாற்றை பத்தி சொல்கின்ற போது அழகாக சொல்றாங்க, தாபியங்கள் யாருன்னு சொன்னா ஒரு பதமான வளமான ஒரு தரையில வளர்ந்த புட்பூண்டுகள், ஒரு பதமான நல்ல வளம் மிக்க வெறும் தரையில் வளர்ந்த புட்பூண்டுகள். இவங்கள்ட்ட காணப்பட்ட சிறப்பு என்னன்னு சொன்னா, அதாவது மிகச்சிறந்த மனன சக்தி உடையவர்களாக இருந்தாங்க. அந்த மனனத்தின் காரணமாக இஸ்லாமிய அடிப்படைகளை மனனம் செய்தார்கள். அதுல விளங்க வேண்டிய, அதுல இருக்க வேண்டிய, அதிலிருந்து நம்ம பெற வேண்டிய சட்டங்களை வரையறுத்தார்கள். அத பின்னால உள்ள சமுதாயத்துக்கு அவர்கள் எத்தி வைத்தார்கள். அப்ப எனவே தாபியங்கள் நாங்கள் நினைப்பதை போல நீங்க பார்க்கலாம். ஹிஜிரி முதலாம் நூற்றாண்டு, இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த தாபியங்களுடைய காலம், ரசூல்லாவுடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபியங்கள் தபை தாபியங்களுடைய காலங்களை பத்தி பார்க்கின்ற போது நபி அவர்கள் கரண் கரண் என்ற வார்த்தையை தான் சொல்றாங்க. இந்த கரண் என்பது எதை குறிக்கும் என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும், குர்ஆன் கரண் என்று சொல்வதெல்லாம், குர்ஆனிலே கரண் என்ற வார்த்தை பாவிக்கப்படுவதெல்லாம் ஒரு உம்மத்தை தான் என்ற விளக்கத்தின் அடிப்படையிலே சஹாபாக்கள் சமுதாயம் ஒரு உம்மத்து. இந்த சஹாபாக்கள் நபி அவர்களை காணாம, நபி அவர்களை கண்டு யார் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரோ அவருக்கு சஹாபி என்று சொல்வார்கள். நபி அவர்களை காணாமல் சஹாபாக்களை கண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தாபி என்று சொல்வார்கள். இந்த தாபியங்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு தான் தபு தாபியங்கள் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, இந்த தாபியங்கள் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னா என்ற மிக முக்கியமான அந்த அடிப்படையை சரியாக பாதுகாத்து, அது பின்னால வந்து நீங்க பார்க்கலாம், தாபியங்களுடைய காலத்தில், அதாவது உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்திலேயே இஸ்லாமிய உம்மத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்க்கணும் வரலாற்றுல. இந்த பிரச்சனைகள்ல ஷியா பிரச்சனை, முஅ்தஸில பிரச்சனை, ஜபரியா கதரியா போன்ற இந்த எக்கச்சக்கமான அக்கீதா ரீதியான பிளவுகளுக்கு மத்தியில பொய் நபிமார்கள் எல்லாம் தோன்றி ரசூல்லாவுடைய பெயரால பொய்யான செய்திகளை எல்லாம் ஹதீஸ் என்று அறிவிச்ச இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம், இந்த ஹதீஸை சரியாக நபி தோழர்கள்ட்ட இருந்து கேட்டு அதை பாதுகாத்த பெருமை மாத்திரமல்லாம, இந்த இஸ்லாமிய அடிப்படைகளை வெறும் குர்ஆன் சுன்னா என்றிருந்த இந்த அடிப்படைகளை இன்றைக்கு நாங்கள் ஃபிக்ஹு, ஒரு ஃபிக்ஹு என்று சொன்னா அதை நம்ம எப்படி வரையறைக்கலாம், ஹதீஸ் ஒன்று நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஹதீஸுடைய அடிப்படை எப்படி, அதை எப்படி நம்ம நம்புறது, அறிவிக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம எப்படி பிரித்தறிவது, போன்ற இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான ஏனைய கிளை வழிகளை எல்லாம் ஏற்படுத்திய பெருமை தாபியங்களுக்கு தான் சேரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு அடுத்தபடி ஏன்னா தாபியங்கள் செஞ்ச சாதாரண பொறுப்பல்ல, ஆட்சி ரீதியாக கொள்கை ரீதியான பல்வேறுபட்ட அதாவது குளறுபடியான ஒரு சூழல் நிலவுகின்ற அந்த அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்தார்கள், இந்த மார்க்கத்தை சரியான முறையில சஹாபாக்கள்கிட்ட தேடி எத்தி வைக்கிறதுல அவங்க அதாவது கடைபிடித்த அந்த அணுகுமுறைகளை நம்ம பார்க்கின்ற போது எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்க இந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான மிக அருமையான நபி தோழர்களுடைய பாசறையில வளர்ந்த ஒருவர் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்ற இமாம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவங்களை நம்ம இவங்களோட பேரை ஒரு மெனுவலாக நம்ம பார்த்துட்டு போகின்ற போது அபு முஹம்மத் சஈத் இப்னு முசையப் இப்னு ஹசன் அல் குரஷி அல் மஹ்சூமி, மஹ்சூமி அதாவது குரைசு கோத்திரத்தில் மஹ்சூம் கிளையைச் சேர்ந்த சஈத் இப்னு முசையப் தான் இவருடைய பெயர். இவருடைய புனை பேர் வந்து அபு முஹம்மத். இவர் வந்து ஹிஜ்ரி 12 கடைசி பகுதியிலும் 13 நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தான் பிறக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்றதாக இருந்தா உமர் ரதியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், உமர் ரதியல்லாஹுனு ஆட்சி பீடமேறி 2வது வருடத்தில், உமர் ரதியல்லாஹுனு ஆட்சி கடந்து 2 வருடங்கள் கழித்து உமர் ரதியல்லாஹுனு ஆட்சியின் 3வது வருடத்தில் தான் ஹிஜ்ரி 12 கடைசியிலும் ஹிஜ்ரி 13 ஆரம்பத்திலும் இந்த இமாம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மார்க்க அறிவுக்கும் அவர் மார்க்கத்துக்காக வேண்டி செய்த சேவைக்கும் பின்னால சில ரகசியங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த ரகசிய சிறப்புகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த சிறப்புல மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான், இவர் யாரை திருமணம் செஞ்சிருந்தான்னு சொன்னா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை தான் இமாம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். இப்ப உங்களுக்கு விளங்கும் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்கத்தில் சிறந்து விளங்குறதுக்கான காரணம் எதுவா இருந்திருக்கு, ஏன் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுடைய மகளை திருமணம் செஞ்சா ஏன் சஈத் இப்னு முசையப் அவர்கள் மார்க்கத்தில் விளக்கம் கூட இருக்கணும், ஏன் இருக்கணும், அபூ ஹுரைரா ரதியல்லாஹு யாரு, கூடுதல் ஆண்களில் பொதுவாகவே கூடுதலாக ஹதீஸ்களை அறிவிப்பு செஞ்ச நபி தோழர் தான் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் நபி அவர்களோடு கூடு திண்ணை தோழர்களில் ஒருவராக அவங்க இருந்தாங்க. நபி அவர்களோடு கூடுதலாக நெருங்கி பழகக்கூடிய சமயம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு கிடைச்ச காரணத்தினால அவங்க நிறைய ஹதீஸ்களை கேட்டிருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து. இவங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை திருமணம் செஞ்ச காரணத்தினால தன்னை மாமனார் என்றபடியால நெருக்கம் கூடுதலாக இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பல ஹதீஸ்களை தனது மாமனார் வாயிலாக கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது என்பது அவருக்கு எவ்வளவு தூரம் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான இலகுவான சந்தர்ப்பம் இருந்திருக்கும் என்பதை நமக்கு ஊகிக்க முடிகிறது. இது மாத்திரமல்லாம இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மார்க்கறிவுல இவ்வளவு சிறந்து விளங்குவதற்கு மேலும் என்ன காரணம் இருந்துச்சு என்பது பற்றி நம்ம பார்ப்போம். சொன்னா ஒருவர் யார்கிட்ட இருந்து படிச்சாரோ அந்த ஆசிரியருடைய தரத்தை வச்சு ஒருவருடைய கல்வியை நம்ம இன்றைக்கு மட்டிடுகிறோம். இவர் என்ன இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சாரு, இப்படிப்பட்ட ஒரு மேதைகிட்ட படிச்சார் என்பதெல்லாம் இவர் எந்த எப்படிப்பட்ட கல்வியை எப்படிப்பட்ட சூழல்ல பெற்றிருக்கிறார் என்பதற்கு நமக்கு ஊகிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம்னு சொன்னா சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும் போன்ற மிகச்சிறந்த நபித்தோழர்கள், சஅது சஅத் இப்னு அபி வக்காஸா சஅத் இப்னு முஆதா என்பது சரியாக தெரியாது, சஅத் என்று சொல்லி அவருடைய வரலாற்றில் பதியப்படுகிறது, அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு மறந்து போய்விட்டது. என்றாலும் நீங்க எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் சொன்னா ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு சஅது, அதே போல அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹும் போன்ற நபித்தோழர்களோடு கூடுதலாக அமர்ந்து அவர்களிடமிருந்து மார்க்கத்தை ஹதீஸை ஏனைய அடிப்படைகளை படித்திருக்கிறார்கள் இந்த சஈத் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் என்பது அவர்களை நம்ம இந்த வரலாற்றில் பார்க்கலாம். இது அல்லாம ஆயிஷா உம்மு சல்மா உம்மஹாத்துல் முஃமினீன் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அதிலையும் கூடுதலாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூடுதலாக ஹதீஸில் அறிவித்த ஒரு ரசூலாவுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருக்கிறாங்க. இவங்களிடம் கூடுதலாக ஹதீஸ்களை யாரு, ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள், அதே போல உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுமா, இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கூடுதலாக செய்திகளை இந்த சாயித் இப்னு உஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை பார்க்கலாம். இது அல்லாம இன்னும் சிறப்பிச்சு சொல்வதாக இருந்தா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதே போல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவங்க இரண்டு பேரும் அவங்களோட காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் கொடுத்த தீர்ப்புகள், மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்களை கூடுதலாக அறிஞ்சவராக சாயித் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது பற்றி அவருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். இது ஒன்று, அவர் எப்படிப்பட்ட அறிவை எந்த மேதைகள்கிட்ட பெற்றிருக்கிறார் என்று நம்ம ஊகிக்கிறதுக்கு அவருடைய மாணவர்களை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது, இந்த சாயித் இப்னு முசையப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட மேதையாக மார்க்க வல்லுநராக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இன்னொரு சான்று, அவரிடமிருந்து படிச்சிருப்பாங்களே, அவர்கிட்ட இருந்து சில மாணவர்கள் உருவாக்கியிருப்பாங்க தானே. ஒருவருடைய கல்வி தரத்தை நம்ம அளக்கிறதுக்கு அவர் வாழ்ந்த சூழல், அவர் படித்த ஆசிரியர்கள் சான்றாக இருப்பதை போல அவர்கிட்ட உருவாகியிருப்பாங்களே, அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இருந்திருப்பாங்க தானே, அவங்களும் ஒரு சான்றாக இருக்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்ட மாணவர்கள் பட்டியலை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி சொல்லலாம், அப்துல் ரஹ்மான் இபின் ஹர்மலா, அப்துல் கரீம் ஜசரி, அத்தா அல் ஹுராசானி, உக்பத் இபின் ஹுரைத், அலி இபின் ஜுதான், அம்ரு இபின் ஷுஐப், அம்ரு இபின் தீனார், கதாதா, முஹம்மது இபின் சஃபான் போன்ற இப்படி நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இவங்கள் எல்லாம் அந்த காலத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த மார்க்க அறிவுள்ள சாயித் இபின் உஸைய்யப் அவர்கள் ரதியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவராக இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம். அடுத்தது, இந்த சாயித் இபின் முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறப்புக்கு, அவருடைய சிறப்பை நம்ம இந்த அளவுக்கு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அறிவில்லாமல் அமல் செய்து பிரயோசனம் கிடையாது. அதாவது நல்ல அறிவிருந்து அமல் இல்லாட்டிலும் பிரயோசனம் கிடையாது, ரெண்டும் இருக்க வேண்டும். அமல் இல்லாத அறிவினாலும் பிரயோசனம் கிடையாது, அறிவில்லாத அமலினாலும் பிரயோசனம் கிடையாது. இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய பேரை பார்க்கலாம், இந்த ரெண்டாலும் அதை சீர்குலைந்து போன பலரை நம்ம பார்க்கலாம். நல்ல பெரிய மேதையாக இருந்திருப்பார்கள், ஆனா அவங்கள்ட்ட அதுக்கான முன்மாதிரி அந்த நடைமுறையில காண முடியாததை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் நல்ல பல நிறைய மார்க்கத்துக்காக வேண்டி செய்யணும், மார்க்க அடிப்படையில வாழணும் என்று சொல்லி நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனா அதுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் வந்து பின்னிற்பத நம்ம நிறைய வரலாற்றில் பார்க்கிறோம். இது ஒரு குறை. அப்ப எனவே ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய அறிஞனுக்கான அதாவது இலக்கணம் என்னவென்று சொன்னால், அவர் சிறந்த தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சிறந்த அறிவை தனது நடைமுறையிலே கொண்டு வரணும். அப்ப எனவே அறிவோடு அமல் இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிப்படையை நம்ம விளங்கணும். இந்த சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது பின்னால நம்ம பார்க்கலாம் அவருடைய பேணுதல், மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறதில் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்ப விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கின்ற போது, அவரிடம் காணப்பட்ட மிகச்சிறந்த மதிநுட்பத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு, அதனுடைய அதை எப்படி வெளிப்படுத்தினார் சொன்னா, படித்த விஷயங்களை செயல்பாடுல கொண்டு வருவதில் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இவர் இருந்திருக்கிறார். அது அவருடைய சிறப்பை இன்னும் வலுப்படுத்தியிருக்கிறது என்பதுக்கு பின்னால உள்ள செய்திகளை நம்ம பார்க்கலாம். அது அல்லாம இந்த சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவராக இருந்தார்ன்றதுக்கு அவருடைய காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் சொன்ன சான்றுகளும் உதாரணமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சொல்வதாக இருந்தா, கதாதா, மக்ஹூல் போன்ற மிக பிரபலமான தாபியங்கள், இவங்க சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி சொல்கின்ற போது, இவங்களுக்கு முன்னால அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை கண்டிருந்தால் நபி அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இந்த சாயித் இப்னு முஸைய்யபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருப்பாங்கன்னு சொன்னா சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க அறிவிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் மிகச்சிறந்த முன்னுதாரணமான ஒரு பேரறிஞராக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப எனவே இந்த சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி மக்ஹூல் என்று சொல்லக்கூடிய தாபியின் அவர்கள் சொல்லுகின்ற போது, சாயித் இப்னு முஸைய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆலிமுல் உலமா, ஒரு மிக அறிஞர்களிலேயே மிகப்பெரிய ஒரு பேரறிஞராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்கிறார். அதே போல மைமூன் இப்னு மிஹ்ரான் என்று சொல்லக்கூடிய சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞர் சொல்லுகின்ற, நான் மதீனாவுக்கு வந்தேன், மதீனாவிலே மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி நான் கேட்ட நேரம், அதாவது ஃபதுஃபிஅது இலா சஈத் இப்னு முஸைப். சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் என்னை காட்டப்பட்டுச்சு. மதீனாவுக்கு நான் வந்து நல்ல விளக்கு மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞர் இருக்கிறதான்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ எனக்கு மக்கள் வந்து சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் காட்டினார்கள் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அதே போலதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர் அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது இவரை பத்தி மிகச்சிறந்த விசாலமான அறிவுடையவராக நான் சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் பார்க்கிறேன் என்று சொல்லி இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அலி இப்னு மதீனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவரை பத்தி சிறப்பித்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அறிவுக்கு அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சமகால அறிஞர்களுடைய சான்றாக இருப்பதை பார்க்கிறோம். இது அல்லாம இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஃபிக்ஹ் மார்க்க விளக்கம் எப்படி இருந்தது, அவர் மார்க்கத்தை தீர்ப்பு கொடுக்கிறதில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பத்தி நம்ம பார்ப்போம். சொன்னா அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் நேரத்துடைய சஈத் இப்னு முஸைப் பத்தி அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொன்னேன். அடுத்ததாக இன்னொரு செய்தி அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஹுவா வல்லாஹி அஹதுல் முஃப்தி, அல்லாஹ் மீதானையாக இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுக்க தகுதியானவர்கள் ஒருவர் என்று சொல்லி மார்க்க விளக்கத்திலே சிறந்து விளங்கிய சஹாபாக்களிடையே மிக இளமையானவரும் முத்தஷத்திதுன் ஃபி சுன்னா, அதாவது சுன்னாவை பின்பற்றுவதிலே மிக கடுமையாக நடந்தவரும் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹி இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி சான்று பகர்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம இன்னும் அவரை பத்திய சிறப்பை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, குதாமத் இப்னு மூசா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி சிறப்புக்குரியவராக இருந்தார்னு சொன்னா, இவர் வந்து தீர்ப்பு சொல்லுகின்ற போது நபி தோழர்கள் வெட்கப்பட்டார்கள். சஈத் இப்னு முஸைப் ரதியல்லாஹு அவர்கள்ட்ட மார்க்க தீர்ப்பு கேட்டு வருவாங்க தானே மக்கள், அப்ப இவர் தீர்ப்பு சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் எல்லாம் வெட்கப்படுகின்ற அளவுக்கு இவர்கிட்ட சிறந்த மதிநுட்பம் மார்க்க விளக்கம் காணப்பட்டது என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம இன்னும் அவருடைய செய்திகளை பார்க்கிறதாக இருந்தா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உம்மைய ஆட்சியிலே வந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லி புகழப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர், இரண்டாம் உமர் எல்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமிய நகரியத்தில், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இவரை பத்தி. சிறப்புக்குரியவர் தான் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். எந்த ஒரு மார்க்க தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் இந்த சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்காம சொல்ல மாட்டார் என்கின்ற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக அமீர் முஃமினீன் காணப்பட்டாலும், தான் ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவர் என்ற ஒரு அகம்பாவத்தோடு நடக்காமல் அந்த காலத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரான சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட இந்த தீர்ப்புகளை எல்லாம் கேட்டு இதெல்லாம் சரியான்றதை விசாரிச்சுதான் அவர் தீர்ப்பு சொல்லுவாரு என்ற ஒரு செய்தி அவருடைய வரலாற்றுடைய சிறப்பை பற்றி மெருகூட்டுகின்ற அமைப்பிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவருடைய மார்க்க தீர்ப்பு எப்படி காணப்பட்டது, அவருடைய மார்க்க விளக்கம் எப்படி இருந்தது என்பதற்கான சில செய்திகளாம். இது அல்லாம நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இவர்கிட்ட காணப்பட்ட நமக்கு தேவையான சப்ஜெக்ட் இங்க தான் வரப்பு. நம்ம எல்லோருமே சிலவேளை நீங்க நினைக்கலாம் சஈத் இப்னு முஸைப் பத்தி நம்ம இவ்வளவு படிச்சு எங்கட நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது, என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம் தானே, நியாயம் தான் அந்த கேள்வியில. அதுக்கு விட நம்ம இப்ப அதுக்கான சரியான தருணத்தில் நம்ம இப்பதான் வந்திருக்கிறோம். இவரிடம் காணப்பட்ட பேணிதலும் இறையச்சமும் அல்லாஹு தாலாவை வணங்குவதிலே இவர் காட்டிய ஆர்வமும் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம் சொன்னால், சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களே சொல்றாங்க, மா ஃபாததனி ஸலாது ஃபி ஜமாஅத்தின் முன்து 40 சனா, 40 வருடமாக ஜமாஅத் தொழுகையோடு தான் நான் தொழுதிருக்கிறேன். அப்படி ஜமாஅத் தொழுகையை அந்த ஜமாஅத் மிஸ் ஆன எந்த ஒரு தொழுகையும் நான் தொழவில்லை. எனக்கு எந்த ஒரு தொழுகையும் ஜமாஅத் இல்லாம ஜமாஅத் எந்த ஒரு ஜமாஅத் தொழுகையும் 40 வருடமாக எனக்கு தப்பி போகல, நான் மிஸ் பண்ணல என்று சொல்லி அவரே என்ன செய்யறாரு, அவருடைய அந்த காணப்பட்ட அவரிடம் ஜமாத் தொழுகையை தான் எப்படி பேணினார் என்பதை பத்தி சொல்லுகின்ற விதத்தில் சஈத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றதை பார்க்கிறோம். அதே போல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, மா அஸ்னல் முஅஸ்ஸின் முன்து 30 சனா இல்லா வ அன ஃபில் மஸ்ஜித், 30 வருடங்களாக முஅத்தின் அதான் சொல்லுகின்ற போது நான் பள்ளியில் தான் இருப்பேன். அவர் சொல்றாரு தனது 30 வருட வாழ்க்கையில் முஅத்தின் அதான் சொல்லுகின்ற, எனவே தொழுகு அதான் சொன்னதுக்கு பின்னாடி அவர் பள்ளிக்கு போகல, அதான் சொல்லுகின்ற சமயத்தில் அவர் பள்ளியில் தான் இருப்பார். அப்போ எனவே ஒரு உண்மையிலே பின்னால நம்ம ஒரு முடிவுரையாக சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் தர்பியான்ற அடிப்படையில். அப்ப இது அவரிடம் காணப்பட்ட ஜமாஅத் தொழுகை அவர் பேன்றதில் எவ்வளவு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார், இதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரியான அறிஞர்களுடைய வரலாறுகளை நம்ம சிறப்பிச்சு சொல்றதுக்கான காரணம், இந்த அறிஞர்கள் வரலாற்றில் சிறப்பிக்கப்படுவதற்கான காரணமும் இதுதான். அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த அறிவு, அந்த அறிவுக்கான சான்றாக அவர்கள் எந்த அறிவை படித்தாங்களோ அதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்கிறத பார்க்கிறோம். அதேபோல அவர் சொல்றாரு, நான் 40 ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறேன். அதே போல இவர்கிட்ட காணப்பட்ட இன்னும் சில சிறப்புகளில் ஒன்றுதான், இவருக்கு பைத்துல் மால்ல கிட்டத்தட்ட 30,000 திர்ஹம்கள் பணம் இருந்திருக்கிறது. பைத்துல் மால்ல இவருக்கு கிடைச்ச அன்பளிப்பாக 30,000 திர்ஹம் பணம் பைத்துல் மால்ல வைப்புக்கு இருந்திருக்கு. அப்ப இவரை கொடுப்பதற்கு அவன் என்ன, அந்த அவருக்குரிய ஹக்கேதை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட வேண்டியது, இவருக்கு வழங்குறதுக்காக வேண்டி அவர் அழைக்கப்படுறார். ஆனா இவர் என்ன செய்யல, இமாம் சாயித் பின் முசை இப்ராஹிம் அவர்கள் அந்த 30,000 திர்ஹம் பணத்தையும் எடுப்பதற்கு போகல. அவர் சொல்றாரு, லா ஹாஜத லி ஃபீஹா ஹத்தா யஹ்கும் அல்லாஹு பைனி வ பைன பனி மர்வான். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது இவர் ஆட்சி காலம் என்பது உமையாக்களுடைய ஆட்சி காலம், ஹுலஃபா ராசிதுங்களுடைய ஆட்சி காலம் அலி ரதியல்லாஹுடைய மரணத்தோட முடியும் 30 வருஷம். அதுக்கு பின்னாடி முஆவியா ரதியல்லாஹு ஆட்சிக்கு வரான். அந்த முஆவியா ரதியல்லாஹு ஆட்சியிலிருந்து தான் உமையா ஆட்சி ஆரம்பமாகிறது. அப்ப இந்த உமையா ஆட்சி காலத்துடைய ஆரம்ப கட்டம் தான் இந்த செய்திகள், இந்த நம்ம பார்க்க போற இந்த செய்தியெல்லாம். இப்ப இதுல இவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, இந்த பனி உமையாக்கும் எனக்கும் இடையில, ஏன்னா உமையா ஆட்சியாளர்கள் பலவந்தமாக இவர்கிட்ட பையத் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய கொடுமைகளை செஞ்சாங்க. பின்னால் அந்த கொடுமைகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப இதனால் அந்த வெறுப்பினால இது வந்து பைத்துல் மால் நிதியம் என்ற அரசாங்கத்தால பரிமாளிக்கப்படக்கூடிய இந்த நிதியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அன்பளிப்பு அவருக்கு உரியதாக இருந்தாலும், அவருக்கு எடுக்கிறதுக்கு ஆகுமா இருந்தாலும், இந்த ஆட்சியாளருக்கும் எனக்கும் இடையில அல்லாஹு தாலா சரியான ஒரு தீர்ப்பை சொல்லுகின்ற வரைக்கும் அந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பணத்தை எடுக்காமல், தன் தேவையுடையவராக இருந்தாலும் தனது பேணுதலாக இந்த அறிஞர் தன்ன வாழ்க்கையை கழிச்சார் என்ற செய்திகள் அவருடைய வரலாற்றில் பதியப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதே போல சகோதரர்களே, இவர்கிட்ட காணப்பட்ட இன்னொரு பேணுதலான ஒரு விஷயம்தான், நிறைய மார்க்க விஷயங்கள் கேட்கப்பட்ட நேரம் இவர் தீர்ப்பு சொல்லியிருந்தாலும், இவர் குர்ஆன் சம்பந்தமான விளக்கங்கள் அவரிடம் கேட்கப்படுகின்ற சமயத்தில் பேணுதலின் காரணமாக தெரியாது என்று பல தடவைகள் சொன்ன செய்தி இவருடைய வரலாற்றில் பதியப்பட்டதை பார்க்கிறோம். அது நிறைய நாங்கள் பார்க்கலாம். நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள், நிறைய அறிஞர்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு செய்தி நம்ம மக்கள் கேட்கின்ற சமயத்தில் அதுக்கு அந்த மார்க்க தீர்ப்பு சொல்வது என்பதும் மார்க்க விளக்கம் என்பதும் சகோதரர்களை என்னதான் படித்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அந்த சிறப்பை வழங்குவது கிடையாது. ஒரு ஒரு விஷயம் வருது, ஒரு மார்க்க விஷயத்துக்கான ஒரு விளக்கம் மக்கள்கிட்ட கோரப்படுதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் எல்லாராலையும் விளக்கம் சொல்லல. அல்லாஹு தாலா யாருக்கு நாடி இருக்கிறானோ, யாருக்கு அதுக்குரிய சக்திய அதுக்குரிய சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களால் மாத்திரம்தான் என்ன செய்யலாம், அந்த தீர்ப்புகளை சொல்லலாம். ஆனா சாயித் இப்னு முசை இப்ராஹிம் அவர்கள் அவருடைய வரலாற்றை பத்தி பார்க்கின்ற போது என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இவர் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம், அது சம்பந்தமான முழுமையான ஒரு அறிவு இல்லாத பட்சத்தில் அதை பற்றிய விளக்கங்கள் இஸ்திஃஸார்கள் வினவப்படுகின்ற சமயத்திலே தான் விளக்கம் சொல்லாமல் பேணுதலின் அடிப்படையிலே அவர் அதுக்கு விளக்கம் சொல்லாமல் தவிர்ந்து கொண்டார் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே பதியப்படுகிறது. அப்ப இது அவரிடமிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம். ஜமாஅத் தொழுகை ஒரு அறிஞர் என்று இருந்து காணப்பட்டாலும் அவர் ஜமாஅத் தொழுகையை பேணுவதிலே எப்படி அதாவது முன்மாதிரியாக இருந்தார், ஏனைய விஷயங்கள்ல என்னென்ன முன்மாதிரிகளோடு நடந்து கொண்டார் என்பதற்கான இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்குது. அடுத்தது சகோதரர்களே, இவர் அவருடைய வாழ்நாளிலே சந்திச்ச சோதனையான கட்டங்கள், குறிப்பாக ஆட்சியாளர்கள் மத்தியில் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளும், அந்த சோதனையில தனது கருத்தில் அவர் காட்டிய உறுதியும், அதுக்கான சில பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது முஆவியா ரதியல்லாஹு அவர்களுக்கு பின்னாடி அவருடைய மகன் யசீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வராங்க. அவர்களை பத்தி தவறான செய்திகள் பலது இஸ்லாமிய வரலாற்றில் திட்டமிட்டு நுழைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் தான். பின்னால் அவருக்கு அவருடைய சில தவறுகளும் காணப்பட்டிருக்கின்றன. அது இன்ஷால்லா நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவரான தருணம் கிடைக்கின்ற போது அதை பற்றி பார்க்கலாம். இந்த சமயத்தில் அவர் இந்த யாது அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் மக்காவில் அந்த ஹிஜாஸ் பிராந்தியத்தை தன் ஆளுகைக்கு உட்பட்ட நேரத்திலே, கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற நேரத்திலே, அவருடைய வாலியாக மதீனாவிலே ஒருவரை நியமித்தார். இந்த வாலி என்ன செய்றார் சொன்னா, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு பலவந்தமாக அந்த அதாவது சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு நீங்க பலவந்தமாக பைஅத்தை செய்யணும் என்று சொல்லி நிர்பந்திக்கிறார். ஆனா அவரு சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதுக்கு அந்த நிர்பந்தத்துக்கு அவர் அடிபணியல. இதன் காரணமாக இவர் அவர்கிட்ட இருந்து பையத்தை எடுப்பதற்காக வேண்டி, ஆட்சிக்கு கட்டுப்படுற அந்த பையத்து ஒப்பந்தத்தை எடுப்பதற்காக வேண்டி 60 முறை சவுக்கால அடிக்கிறார். ஒரு அறிஞர் பார்க்காம அவர் ஏன் இந்த முடிவெடுத்தார் என்பதையெல்லாம் பார்க்காம, தான் வாலி என்ற அந்த பதவி தனது பதவி அந்த அகம்பாவத்தின் காரணமாக இவர் கட்டுப்படவில்லை, எனவே நீங்க பயத்தை செய்யத்தான் வேண்டும் சொல்லி ஒரு அறிஞருக்கு சித்திரவதை செய்கின்ற அமைப்பிலே 60 முறை இந்த வாலி அடிக்கிறார். அப்ப இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவர் வாலிக்கு உடனே கட்டளையிடுறாரு, சயீத் இப்னு முஸய்யப் விடுங்க, அவருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க அவரை இப்படி தண்டிக்க வேணாம்னு சொல்லி அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள் தனது வாலியை பணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது அவர் அனுபவிச்ச சோதனையில கடுமையான சோதனைகளில் ஒன்று. அப்ப இதே போல அவர் அனுபவிச்ச இன்னொரு சோதனை தான் இந்த அப்துல் மலிக் பின் மர்வான், வலீத் பின் அப்துல் மலிக்குடைய மகன் அப்துல் மலிக் பின் மர்வான். இவர் என்ன செய்யறார் சொன்னா, அந்த அப்துல் மலிக் பின்னுடைய வலீத் பின் அப்துல் மலிக்குடைய தகப்பனார் தான் அப்துல் மலிக் பின் மர்வான். இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் என்ன செய்யறார் சொன்னா, இந்த அதாவது சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு மிச்சம், ஆட்சியாளர் வந்தா அவரு கூப்பிட்டு அவருக்கு தலை பணிஞ்சு அப்படி போற மாதிரியான ஒரு முறையில இருந்தவர் அல்ல, ஒரு தனியான ஒரு போக்கில் அவர் இருந்தவர். ஆனா ஆட்சிக்கு ஆட்சியாளர்களோட எப்படி நடக்கணுமோ, ஒரு ஹலீஃபாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா மிச்சம் அடிபணிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தலை சாய்க்க கூடிய அமைப்பில் இருக்கல. இவர் என்ன செய்யறாரு சொன்னா, இந்த ஆட்சியாளர் இந்த இவருக்கு சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு 100 கசையடிகள் அடிச்சு, ஒரு அதாவது ஹர்ரா என்று சொல்லக்கூடிய கரடு முரடான கற்கள் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் தவறை நிப்பாட்டி, அவருடைய ஆடையெல்லாம் கலைந்து, அவருடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய மிக சிறிய ஒரு துப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடையை அணிவிச்சு அவரை கேவலப்படுத்துறார். மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து பார்க்கின்ற அமைப்பில் ஒரு அறிஞர் என்று பார்க்காம, தனது ஆட்சி அகங்காரத்தின் காரணமாக ஒரு அறிஞரை இந்த மாதிரி கேவலமான முறையில் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துகின்ற சமயத்திலும் அவர் தனது கருத்தை தனது நிலைப்பாட்டிலிருந்து ஒரு படி கூட இறங்கவில்லை. அது அவருடைய அறிவு திறமையும் அவர் கொண்ட அறிவில் அவர் காணப்பட்ட அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட்டையும் காட்டுகிறது. அதே போலதான் பல சோதனைகள் இவர் அனுபவிக்கிறாரு. நிறைய பின்னால வந்த ஆட்சியாளர்கள் அவரோட உட்காராதீங்க, அவரோட மஜ்லிஸ்ல நீங்க அமராதீங்க. சில சந்தர்ப்பத்தில் அதாவது மதீனாவில் ஏற்பட்ட மிக பாரிய பிரச்சனைகளின் போது, இந்த அதாவது யசீத் இப்னு முஆவியாவுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளின் போதெல்லாம் சயீத் மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் சயீத் முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி மஸ்ஜிதில் போய் தனி அமர்ந்து கொண்டிருப்பாங்களாம். மக்கள் எல்லாம் பார்த்து, இந்த பாருங்க, ஒரு இந்த ஷேகுக்கு இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சு விட்டது போல என்று சொல்லி ஏளனப்படுத்துகின்ற அமைப்பில் அவர் அதெல்லாம் கண்டுகொள்ளாம தனது கொள்கையில தான் எதை சரி கண்டேனோ, முரணான விஷயங்கள் அல்ல, அவருடைய அவர் ஆட்சியாளர்களோட முரண்பட்ட விஷயங்கள்ல நம்ம பார்க்கின்ற போது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அல்ல பெரும்பாலானவை. அவர் சரியான நிலைப்பாடுலாம் இருந்திருக்கிறாரு. என்றாலும் அவர் என்ன செய்யவில்லை, இந்த ஆட்சி அதிகாரம் பலம் என்பதுக்கெல்லாம் பயந்து தனது நிலைப்பாட்டை விட்டும் அவர் மாறவில்லை என்பதை பார்க்கிறோம். அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வலீத் பின் அப்துல் மலிக் இவர் வந்து கொடுமைப்படுத்தினார்னு பார்த்தோம் தானே. இந்த வலிது பின் அப்துல் மலிக் இவரை கொடுமைப்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் இருந்திருக்கும். என்ன காரணம் சொன்னா, அப்துல் மலிக் பின் மர்வான் உமை ஆட்சியாளர் இந்த சைது பின் உசைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகளை திருமணம் பேசுறார் தன்ட மகன் மலி வலிதுக்கு. ஆனா இவர் ஏத்துக்கல. ஒரு ஆட்சியாளர், ஒரு ஹலீஃபா, ஒரு சாதாரண குடிமகனான ஒரு இமாம் அவருடைய மகளுக்கு திருமணம் பேசுறார். ஆனா இவர் என்ன செய்யல, சம்மதிக்கவே இல்லை. ஆனா பின்னால இந்த நாங்க பாக்குறோம் இந்த வலிது பின் அப்துல் மலிக் என்ன செஞ்சாரு, நிறைய கொடுமை செஞ்சாருன்றதை பாக்குறோம். இதுக்காக வேண்டிதான் கொடுமை செஞ்சாருன்ற செய்தி பதியப்படாவிட்டாலும் ஊகிக்க முடிகிறது, எனக்கு நீ மகளை தரலதானே என்ற அந்த கோபமும் இந்த ஆட்சியாளரிடம் இருந்திருக்கலாம். அல்லாஹு அலம், நிறைய கொடுமை செஞ்சாருன்ற செய்திகள் எல்லாம் நாம் பாக்குறோம். இவருடைய வரலாற்றுல சிறப்பிச்சு சொல்லப்படக்கூடிய இன்னொரு செய்தி தான், தனது மகளை தனது சகோதரின் மகனான கதீர் இப்னு அபி வதாஆ என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை, ஆனா ஒரு நல்ல மனிதர், நல்ல அறிவுள்ள பேணிதலான ஒரு மனிதர், ஆனா ஏழை. அவர் எப்படிப்பட்ட ஏழை என்று சொன்னா, அவருக்கு திருமணம் பேசுறார் யாரு, அந்த செய்தியை சுருக்கமா நான் சொல்றேன். இந்த கதீர் இப்னு அபி வதாஆ நிறைய இவரோட சையத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவரோட இருப்பார், அவரோட மஜ்லிஸில் இருப்பார். சில நாட்களாக இவர் வரல. அப்ப சையத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவரை திடீர்னு காண்றார். என்ன கொஞ்ச நாள் உங்களை காணல, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனது மனைவி மரணிச்சுட்டா, அதனாலதான் நான் வரலன்னு சொல்றார். சைது முசைப் சொல்றாரு, நீங்க எங்கள்கிட்ட சொல்லிருக்க கூடாதா, நாங்களும் அந்த ஜனாசாவில் வந்து கலந்து கொண்டிருப்போம் தானே, சொல்லிருக்கலாம் தானே சொல்லி சொல்றார். இவர் வந்து அதுக்கு பின்னர் அப்படி சொல்லி போட்டு கேட்கிறாரு சைது முசையப், நீங்க மறுமணம் செய்யறதுக்கு எங்க ஒரு பெண்ணை பாக்குறீங்களா, உங்களோட மனைவி மௌத்தாயிட்டான்னு சொல்றீங்க, இப்ப நீங்க இன்னொரு திருமணம் செய்யறதுக்கு பெண் ஒன்று தேடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறார். அவ இவர் சொல்றாரு, நான் எப்படி தேடு பெண் ஒன்று பாக்குறது, எனக்கு யாரு பெண் தர போறாங்க, என்கிட்ட தான் இப்ப திருமணம் செய்யறதுக்கான வசதியே இல்லையே, என்கிட்ட இருக்கிறது 2 திரகம் அல்லது 3 திரகம் தான் பணமே இருக்குது, எனக்கு யாரு திருமணம் செஞ்சு தர போறாங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்றார். அப்போ சையது இப்னு உசைப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, நான் உனக்கு திருமணம் செஞ்சு தரேன்னு சொல்றார். செஞ்சு போட்டு அப்படி சொல்லி போட்டு இவர் ஃபதஹம்மத் அல்லாஹ் அல்ஹம்து இன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் செய்து இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார். யார, தனது மகளை தான் திருமணம் செய்து கொடுத்தாருன்றதை பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஒரு ஆட்சியாளருடைய மகன் பின்னால வந்து ஒரு ஹலீஃபா தனக்கு மருமகனாக அவரே வந்து பெண் கேட்ட சந்தர்ப்பத்திலும் கூட அவர் திருமணம் முடிச்சு கொடுக்கல. ஆனா இந்த ஒரு தனது மகளுக்கு பொருத்தமான ஏழையாக இருந்தாலும் அவர் பொருத்தம் என்று பார்ப்பதெல்லாம் இந்த மகளை குண்டு நடத்தக்கூடிய நல்ல மார்க்கறி உள்ள ஒரு சிறந்த ஒரு மனிதர் அவர் தேடினார். அவர் அந்த இடத்துல பொருளாதாரத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ஏழைக்கு அவர் திருமணம் முடிச்சு கொடுத்து, திருமணம் முடிச்ச பின்னரும் அந்த திருமணம் நடந்ததே மிக எளிமையான முறையில் தான் நடக்குது, அதுக்கு பின்னால திருமணமெல்லாம் முடிஞ்ச பின்னாடியும் தனது மருமகனும் மகளும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 20,000 திரகம் பணத்தை மருமகன்கிட்ட கொடுக்கிறார். பின்னால திருமணமெல்லாம் முடிச்சு பின்னாடி சில காலத்துக்கு பின்னாடி இவர் தனது மாமனார சையது இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்க போகின்ற நேரம் எல்லாம் நிலைமையெல்லாம் விசாரிச்சு போட்டு 20,000 திரகம் பணத்தை தன் மருமகனுடைய கையில கொடுத்து அனுப்புறார் என்ற செய்தியெல்லாம் பாக்குறோம். அப்ப சகோதரர்களே, இவர் சொல்றாரு, இந்த மருமகன் யாரு, கதீர் இப்னு அபி வதாஆ சொல்றாரு தன் சையது இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மகளை பத்தி, அந்த மகள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, மின் அஜ்மலின்நாஸ், மிக அழகான பெண்ணாகவும், மாறு அதாவது அல்லாஹுடைய கித்தாபை மனனம் செய்த பெண்ணாகவும், ரசூல்லாவுடைய சுன்னாவை மிக அறிந்திருந்த ஒரு பெண்ணாகவும், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிஞ்சிருந்த ஒரு பெண்ணாகவும் இந்த பெண்மணி இருந்தார். இது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. எங்கட பிள்ளைகளை நாங்க எப்படி வளர்க்கணும், அந்த காலத்தில் ஒரு இஸ்லாமியறிஞர் தன் மகளை எப்படி வளர்த்திருந்தான், இந்த செய்தி நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. குர்ஆன மனனம் செஞ்சு ரசூல்லாவுடைய சுன்னாவை பத்தி அறிவை கொடுத்து, அதே நேரம் பிரத்யேகமாக அந்த இடத்துல சொல்லப்படுகின்ற விஷயம், ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களையும் அறிந்திருந்தார் என்ற அந்த செய்தி பிரத்யேகமாக அந்த வரலாற்றில் குறிப்பிடப்படுறத பாக்குறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு இந்த வரலாறுகளை படிப்பதன் மூலமாக, இந்த இடத்துல நாங்க வெறும் சையது இப்னு முஸைப் பத்தி மாத்திரம் நம்ம படிக்கல, அந்த காலம் எப்படி இருந்துச்சு, தாபியங்களுடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு, இந்த சையது இப்னு முஸைப் தன் மகளை எப்படி வளர்த்திருந்தாரு, எப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தன் மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாரு, பல செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், இந்த வரலாற்றிலிருந்து படிக்கிறோம். அதே போல இறுதியாக இந்த சாயித் இப்னு முஸய்யப் இப்ராஹிமுல்லாஹ் அவர்கள் அவர் சொன்ன சில நல்ல உபதேசங்களை பத்தி சுருக்கமாக எங்களுக்கு தர்பியாண்ட் அடிப்படையில் ஒரு பாடத்துக்காக வேண்டி சொல்றதாக இருந்தா, இவர் தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு கண் அவருக்கு குருடாக, ஒரு கண்ணால் அவருக்கு பார்க்க முடியல, இன்னொரு கண்ணை தான் பார்த்துக் கொண்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 84 வருஷத்துல தான் அவர் மரணிக்கிறாரு. அவர் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாரு, என்னிடம் மிக பயங்கரமாக ஒரு செய்தியாக நான் பயந்த ஒரு ஃபித்னாவாக காண்பதெல்லாம் பெண்களைத்தான் என்று சொல்றார். அது மாத்திரமல்லாம அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஷைத்தான் எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இழக்கிறானோ அது அவன் செய்வதற்கு பயன்படுத்துற இன்னொரு ரூட்டு தான் பெண்கள் சொல்லி இமாம் சாயித் இப்னு முஸய்யப் இப்ராஹிமுல்லாஹ் சொல்றார். தன்னால நேரடியாக இதை செய்ய இயலாதுன்னு சொல்லி அவன் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை இழக்கிறான் சொன்னா அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு அவன் பயன்படுத்துவது பெண்களைத்தான். ஆகவே இந்த மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் அவருடைய கடைசி காலத்துல நமக்கு ஒரு உபதேசமாக சொன்ன விஷயம், ஃபித்னாக்களில் மிக பயங்கரமான ஒரு ஃபித்னாவாக சோதனையான ஒரு விஷயமாக பெண்களை பத்தி அவர் எச்சரிச்சுட்டு சொல்றதை பார்க்கிறோம். இவர் ஹிஜ்ரி 95ஆம் ஆண்டு தனது 84வது வயசிலே இந்த மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மேதை மரணித்தார் என்பதை பார்க்கிறோம். இது சாயித் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு. முடிவுரையாக சகோதரர்களே, இப்படிப்பட்ட வரலாறுகளை நாங்கள் படிப்பதன் மூலமாக நாங்கள் பெறுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், அவங்க ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த சாயித் இப்னு முஸய்யப்புடைய வரலாற்றை குறிப்பிட்டு சொல்லுகின்ற விஷயத்திலே ஒரு விசேஷமான ஒரு பதிவாக பதிவு செய்யப்படுகின்ற விஷயம்தான், இவர் மார்க்கத்தை அறிந்ததோடு மாத்திரமில்லாமல் அறிந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியான ஒரு அறிஞராக இருந்தார் என்று சொல்லி இவருடைய வரலாறு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இது போன்ற வரலாறுகளை படிப்பதன் மூலமாக நல்ல விஷயங்கள், நல்ல முன்மாதிரிகளை நாங்கள் கேட்பதன் மூலமாக அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த பழகிக் கொள்வோம். தர்பியா என்ற அடிப்படையில் இது போன்ற பயிற்சிகள் தான் இவ்வாறான வகுப்புகளில் இருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எனவே சகோதரர்கள், இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், சில வரலாறுகளை நம்ம படிக்கின்ற போது அப்படியே அதாவது மேல் மயிறு புல்லரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சில வரலாறுகள் வீர வரலாறுகளாக இருக்கும். ஆனா எல்லா வரலாறுகளும் வீர வரலாறுகளாக இல்லை. சில அறிஞர்களுடைய வரலாற்றில் வீர பகுதியும் கலந்திருக்கும், சில அறிஞர்களுடைய வரலாற்றில் அந்த மாதிரியான பகுதிகள் கலந்திருக்காது. என்றாலும் நாங்கள் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம சொன்ன இவருடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டிய சில முக்கியமான நுக்தாக்களை நான் சொன்னேன். அது போன்ற பகுதிகளை படிப்பதன் மூலமாக வெறுமனே நாங்க இந்த மாதிரியான விஷயங்களால் மாத்திரம் கவரப்படாமல் இது போன்ற அறிவுபூர்வமான விஷயங்களை பயன்பெற்று அதை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த பழகிக்கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அக்குலு கௌலி ஹாதா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.